இறைவனின் குலமே வருக, இறைவனின் மக்களே வருக, பொது படைப்பாகிட வருக, பொது உலகமைத்திட வருக, உறவினில் மகிழ்ந்திட விரைக. கொண்டாடுவோம் ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம், கொண்டாடுவோம் ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம், இறைவனின் குலமே வருக.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்படுகிறபடியாக, இதோ நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டிற்கு தலைவராக ஏற்படுத்தினார் என்கிற வார்த்தை கிணங்க, இன்று ஆண்டவர் புனித சூசையப்பரை அவருடைய குடும்பம் என்கிற இல்லத்திற்கு, அவர் உருவாக்க விரும்பிய மீட்பு திட்டத்தின் குடும்பத்திற்கு அவர் தலைவராக வைத்து, அவர் வழியாக மீட்பு திட்டத்தை எடுத்து செல்ல கடவுள் சித்தமாயிருந்தது நமக்கு மகிழ்ச்சியும் பேருவகையும் அளிக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. இந்த அருமையான நாளில் புனித சூசையப்பருடைய அந்த விழாவை கொண்டாடி மகிழ்கிற நாம் தாய் திருவை நம் அனைவரையும் மகிழ அழைக்கிறது. ஏனென்றால் நம்மை போன்று இந்த உலகத்திலே பிறந்து நம்மை போலவே பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான கடினமான பாதைகளையும் கடந்து சென்ற ஒரு மனிதரை கடவுள் தம் மீட்பு திட்டத்தில் இணைத்து கொண்டு, அதுவும் சிறப்பாக திருமகனையே கையில் ஏந்தி அவரை பாதுகாத்து வழிநடத்தி அவருக்கு கற்றுக் கொடுத்து அவருக்கு இந்த உலகத்திலே ஒரு தந்தை என்கிற ஸ்தானத்திலே நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற புனித சூசையப்பரை மகிழ்வுடன் நினைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். இந்த நல்ல புனிதர் இதோ நம்முடைய தந்தையாக நமக்கு முன் பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளமாயிருக்கிறவர். இவரை இந்த நாளில் நாம் கண்களுக்கு முன்பாக எடுத்து வைத்து ஆண்டவர் இவர் வழியாக செய்த மகத்தான காரியங்களுக்கு இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தியும், இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை உள்வாங்கி ஆண்டவருக்கு உகந்த தந்தையாக தந்தைக்குரிய மனநிலையோடு உள்ள பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகி
நீனிலே நன்மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனே,
எல்லாம் அல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை, புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் நீர் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற நீர் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2 வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4-5 மற்றும் 12-14, மேலும் 16 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். எனக்கு முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்போ என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரைப்போல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உம் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 18 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழுமுன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய தாய் திரு அவையினுடைய நிறைவை சுவைத்து வாழ்கிற பிள்ளைகள் ஏராளமான பேர் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று தாய் திரு அவையோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் மகிழ்ந்து கொண்டாட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல வாய்ப்புகளில் இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த புனிதருடைய பெருவிழா, இதோ இந்த நாட்கள் ஒரு தவ நாட்களாக இருந்தபோதும் கூட புனிதருடைய பெருவிழாவை இன்னும் சிறத்தியாக கொண்டாட அழைப்பு விடுக்கிறது தாய் திரு அவை. இந்த பெருவிழாவுக்கு தாய் திரு அவை சற்று விளக்கு அளிக்கிறது. காரணம், இந்த பெருவிழா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா என்பதை தாய் திரு அவை அறிந்து வைத்திருப்பதனாலேதான். புனித சூசேப்பர், புனித யோசேப்பு என்று நாம் புதிய வார்த்தையாலே அழைக்கிறோம். பழைய வார்த்தையாக சூசையப்பர் என்ற ஒரு அருமையான வார்த்தை, நம்முடைய இதயங்களிலெல்லாம் பதிந்து கிடக்கிற ஒரு வார்த்தை. இந்த யோசேப்பு கடவுளுடைய திட்டத்திலே எப்படி இணைந்து கிடந்தார் என்பதை சிந்தித்து பார்த்துதான் இதோ இன்று அவர் உயர்த்தப்பட்ட ஒரு அடையாளமாக நம் முன்பாக வைக்கப்படுகிறார். திருவை உயர்த்தி இருக்கிற எல்லா புனிதர்களையும் நம்ம வைத்து பார்க்குற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை ஏன் திருவை உயர்த்தி ஒரு புனித நிலைக்கு அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கடவுளுக்காக ஏதோ ஒரு நிலையிலே அந்த கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி தங்களை இழந்தவர்கள். கடவுளுடைய வார்த்தை, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கிக் கொள்கிறான். கடவுளுடைய பார்வையில் வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்வது என்பது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சொத்து சுகங்களை நம்ம அதிகப்படுத்தி கொள்வதனுடைய அடையாளம் அல்ல. ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய நிலைக்கு நாம் உயர்ந்து செல்வது அல்ல. நம்முடைய வருமானம் ஒரு தொகையிலிருந்து இன்னொரு தொகைக்கு கூடி நம்மளுடைய உணவினுடைய அல்லது உடையினுடைய அல்லது வாழ்வாதாரங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் மாற்றம் பெறுவது அல்ல. மாறாக ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வாழ்வடைவீர்கள், வாழ்வு பெறுகிறீர்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தை இதோ நம்முடைய உலகத்தை கடந்த ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் இன்று நாம் இந்த புனிதர்கள் வழியாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவருக்காக தங்கள் வாழ்வை ஒரு பொருட்டாக நினைக்காது, ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய வாழ்வை இழந்தவர்கள், அந்த வாழ்வை அவர்கள் ஆதாயமாக்கி கொண்டார்கள். இன்றைக்கி அவங்க பேரை சொல்லி யாரெல்லாம் கூப்பிட்றோமோ அவங்களுக்கெல்லாம் ஆதாயம் கிடைக்கிறது. இந்த உலகத்திலேயும் ஆதாயம், உலகத்தை கடந்த நிலையிலேயும் அவங்களுக்கு ஆதாயம். அவர்கள் இறந்தாலும் அவர்கள் நம்மோடு உயிர் வாழ்கிறார்கள் என்பதை கடவுள் இந்த அருள் அடையாளங்களால் உறுதி செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ புனிதர்கள் வழியாக நம்ம ஜெபிப்பது சால சிறந்தது என்று நாம் சத்தமாகவே அறிக்கை செய்கிறோம். புனிதர்கள் வழியாக நம்ம ஜெபிப்பது, ஏன் நாம் ஜெபிக்கிறோம், கடவுள் ஏன் புனிதர்கள் வழியாக ஜெபிக்கிற போது அற்புதங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த பொழுது தங்கள் வாழ்க்கையை இந்த தெய்வத்திற்காக இழந்தவர்கள். அதனால தான் கடவுள் அவர்கள் மனித பார்வையிலே அவர்கள் இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்திலே உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆண்டவர் இந்த அருள் அடையாளங்கள் வழியாக அதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் விழா எடுக்கக்கூடிய அன்பு புனிதர் புனித சுசேயப்பரும் அப்படித்தான். அவருடைய பெயரால் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் பல காரியத்திற்கு அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். முதன்மை புனிதராக வைக்கப்படுகிறார். நல்ல மரணத்திற்கு, ஞானத்திற்கு, குடும்பத்திற்கு, திருமணம் நடக்க முடியாத நிலைக்கு என்று சொல்லி நீங்கள் எந்த தளத்திலிருந்து ஒரு தகப்பனுடைய அந்த ஒரு உணர்வோடு கூட நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் தந்தைக்குரிய மனநிலையோடு இயேசுவுக்கு எதை செய்தாரோ அதை நமக்கும் கொடுத்து அவர் நம்மை ஆதரித்து தன் மகனிடத்திலே நம்ம வர வேண்டும் என்பதற்காக உதவி செய்கிற ஒரு அற்புதமான புனிதரைத்தான் இன்று நாம் கண்முன் வைத்து தியானிக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த புனிதரை நம்ம வந்து வார்த்தையிலே வடிக்க முடியாத ஒரு புனிதராக அவர் இருக்கிறார். நம்ம என்ன சொன்னாலும் வார்த்தையிலே வடிக்க முடியும். அதனால தானே என்னவோ தெரியல நம்முடைய நற்செய்தியாளர்கள் அதிகமாக இவரை பற்றி பேசலை. ஏன்னா இவர் நேர்மையாளர் என்ற ஒரே வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். ஏன்னா இவருடைய வார்த்தைகளை எல்லாம் அடுக்குனா இவருக்கு அதிகமான ஒரு மதிப்பு வந்துவிடும். இந்த நற்செய்திக்குள்ளே அதிகமான வார்த்தைகளை இவருக்காக போட வேண்டி இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இவருடைய வார்த்தையெல்லாம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நன்மைத்தனமும் ஒரு இரக்கமும் ஒரு நேர்மைத்தனமும் கடவுளுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து கிடக்க வேண்டும் என்கிற ஒரு கீழ்ப்படிதலுக்குரிய தாழ்ச்சிக்குரிய அடையாளமும் இப்படி என்னென்ன குவாலிட்டி நீங்கள் ஆட் பண்ணாலும் அது இந்த புனிதருக்கு தகுதியாக இருந்ததுனாலே தானே கடவுள் இவரை தன்னுடைய சிறப்பான அந்த குடும்பத்திற்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக, மகனுக்கு வளர்ப்பு தந்தையாக, குடும்பத்தினுடைய தலைவர் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்திலே இவரை வைத்தார். தந்தை என்கிற வார்த்தை நமக்கு கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை ஒரு குடும்பத்திற்கு நம்ம தந்தை தாய் என்று வைக்கிற அந்த அடையாளத்தில் கடவுள் தன்னுடைய இடத்திலே ஒரு மகனை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சூசையப்பரை அந்த இடத்திலே வைத்து நம்ம பார்க்கிறோம். இந்த சூசையப்பருடைய நிலையை நம்ம பார்க்கிற போது அவர் நேர்மையாளர் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டாலும் கூட அவர் எப்படி நேர்மையாளர், இறை திருவுளத்தை அவர் அறிந்து செயல்பட்டவர். பாருங்கள், யோசேப்பு 13:55 பார்க்குறோம், அவர் யோசேப்பு எளிமையான தச்சர், அவர் உலகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை என்ன செய்யணும், தன் பிள்ளைகளை வந்து உழைச்சி சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், உழைக்கணும். கடவுளுடைய திட்டத்தை உள்வாங்கிய அந்த ஆதாமினுடைய நிலை என்ன? நிலத்தை நீ பண்படுத்தி நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து பாடுபட்டு நீ முன்னேறணும், அவ்வளோதான். அந்த அடையாளத்தை தனக்குள்ளே தாங்கி ஏதோ எல்லா தந்தையர்கள் நல்ல தந்தையர்கள் எப்படி உழைத்து தங்களுடைய உழைப்பின் வழியாக அந்த குடும்பத்தை வழிநடத்த போராடுகிறார்களோ அதே போல் போராடியவர் இதோ இந்த யோசேப்பு. கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன செய்யலை? அறிவை பயன்படுத்தி வேறு விதமான தவறான வழிகளிலே போய் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல், அதன் வழியாக வரக்கூடிய பொருளாசிரையெல்லாம் பெற்று மகிழ்ந்திருக்க விரும்பாமல், இதோ தனக்கு கடவுள் கொடுத்த அறிவை கொண்டு அவர் அந்த தொழிலை செய்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னை படைத்தவர், ஒரு சாதாரண அடையாளமாக படைத்தவர். இரண்டாவது காரியம் மத்தேயு 1:18 லூக்கா 1:27 நம்ம பார்க்குறோம். மரியாவுக்கு மன ஒப்பந்தமானவர். அன்னை மரியால் எப்படி கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டாங்க என்பது நாம் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் மாதா தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு இவர் மன ஒப்பந்தமாகி அந்த நிலையையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் இறங்கி வந்த இறை திருவுளத்தை அந்த இடத்திலே நிறைவேற்ற வந்த ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறவர். மூன்றாவது காரியம் மத்தேயு 1:19 சொல்கிறது, நேர்மையாளர். நேர்மையாளர் என்பவர்கள் எது கடவுளுக்கு உகந்ததோ அதை பார்த்து செய்வாங்க, இவங்க தான் நேர்மையாளர். அப்போ அவர் ஒரு காரியத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய எல்லா காரியத்திலும் தன்னுடைய சக மனிதர்களிடத்தில் உறவுகளிடத்தில் பேசும்போது கூட செயல்படும் போது அவர்களை பார்க்கும்போது சில காரியங்களை கையாளும் போது அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு உணர்வு தான் இந்த இடத்திலே நேர்மையாளர் என்கிற அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிற. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக நேர்மையுள்ளதாயிருந்தது. திருச்சட்டத்தின் வழியாக அவர் என்ன செய்கிறார்? கடவுளுக்கு தன்னை இறை திருவுளத்தை அறிந்து கொள்கிற ஆற்றலாக ஒப்பு கொடுக்கிறார். லூக்கா 2:22 பார்க்குறோம், 27 பார்க்குறோம், 29 பார்க்குறோம், 29 வாசிக்கிறோம் பாருங்கள். 2:22 ஆண்டவருடைய அடியார் யோசேப்பின் சட்டப்படி, மன்னிக்கணும், மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். திருச்சட்டம் என்ன சொல்லுதோ அதை வாழ்வாக்க நினைத்தவர். என்னத்தை இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, என்ன கஷ்டப்படும் போது என்னத்தை பெரிய நம்மளுக்கே வழி இல்லை, நம்மளே இங்கே வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன பெருசாக கோயிலுக்கு கொடுக்கறது, நானே இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன், இதை போய் சாமிக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, ஏழைகளுக்கு இவ்வளோ செய்யணுமா, நமக்கே பத்தலை. பாருங்க, இது ஒரு நேர்மையாளருக்குரிய மனநிலையாக இருக்க முடியாது. இவர் என்ன செய்தார்? கடவுளுக்கு உகந்ததான காரியத்தையும் எது என்பதை அறிந்து அந்த திருச்சட்டம் சொல்லும்படி செயல்பட்டவர். அதிலேயே பார்க்குறோம், 27 இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவனுடைய வார்த்தை, அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்ய முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது, அப்போ அவங்க என்ன செய்யலை, சும்மா போய் வெளியில் போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு வெளியே நின்று கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு வெளியே நின்று கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கோயிலுக்குள்ளே கோயிலுக்கு போவாங்க, கோயிலுக்கு வெளியே நிற்கிற விற்கிற மாலையை வாங்கி அங்கிட்டு இருக்கிற ஏதாவது சுருவத்துக்கு போட்டுட்டு அங்கே இருக்கிற மெழுகு திரியை வாங்கி அங்கே இருக்கிற ரெண்டு சுருவத்துக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ அந்த கோயில் உள்ளே நடக்கக்கூடிய ஒரு வழிபாட்டினுடைய முறைமைக்குள்ளே பங்கெடுக்காத போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க, நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமேன்னு. கோயிலுக்கு போனோம், ஆனால் நம்ம திருச்சட்டம் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றினோமா? அவர் அதை தான் செய்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? ஆவியின் தூண்டுதல் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க. அப்போது குழந்தை இயேசு நம்மளுடைய கடவுள் விண்ணகத்திலிருந்து அருளப்பட்ட குழந்தை, இதுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவர் என்ன செய்யலை, தன்னுடைய காரியத்தை தள்ளிவிடவில்லை. அடுத்ததாக பார்க்குற 29 இறைவசனத்தில், ஆண்டவரே இப்போது அமைதியாக போகச் செய்கிறீரன், சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் என்று சொல்லி அந்த சிமியோனுடைய வார்த்தைகள் இந்த குழந்தைக்கு உகந்ததாக மாற என்ன செய்கிறார் அவர்? அந்த சிமியோனுடைய கரங்களில் தன் பிள்ளையை கொடுத்துட்டு அந்த சிமியோனுடைய வார்த்தைகளை அவர் உள்வாங்கி கொண்டிருந்த ஒரு நல்ல தந்தை. நீ யாரியா வந்து இங்கே வந்து என் பிள்ளையை வாங்குற, என் பிள்ளையே வந்து உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலை. அவரை ஒரு இறையடியார் என்று அவர் என்ன செய்தார், அறிந்து வைத்திருந்தார். அவரால் உணர முடிந்தது. இப்படியாக திருச்சட்டத்தின் வழியாக அவர் என்ன செய்தார், நிறைய காரியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். கனவுகள் வழியாக அவருக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் மத்தேயு 1:20, 2:13, 2:19, 2:22 நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அவர் கனவின் வழியாகத்தான் தொடப்பட்டார். கனவின் வழியாக கடவுள் பேசு. கனவு என்று சொன்ன உடனே நம்ம காண்கிற கனவையும் சூசையப்பர் காண்கிற கனவையும் இரண்டையும் ஒரே கனவினுடைய வழியாக வைத்து பார்க்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு முறை எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது, ஏற்கனவே அதை நான் பகிர்ந்திருக்கிறேன். இரவு வேளையில் தூங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை கடவுள் வெளிப்படுத்திய போது தான் சூசையப்பருக்கு கனவுன் எப்படி வழியாக கடவுள் எப்படி பேசியிருப்பார் என்பதை நானும் உணர்ந்து கொண்டேன். கனவு என்பது ஏதோ நம்ம தூக்கத்தில், அதான் மனதினுடைய ஆழ் மனதினுடைய நீழ்ச்சி தான் கனவு என்று சொல்லுவாங்க. மனது என்ன செய்யும், தன்னையே சரிபடுத்தி கொள்ளும் இரவு வேளைகளில். அப்போ என்ன செய்யும், அந்த காட்சிகள், நம்மளுடைய பயந்து போன காட்சிகள் அல்லது கடினமான சில சம்பவங்கள் எல்லாம் கனவின் வழியாக அது தன்னை சுகப்படுத்தி கொள்ளும். நாம் என்ன செய்வோம், அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு கதையை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதை என்னன்னு தேட முயற்சி பண்ணுவது ஒரு தேடல். அதை நம்ம பற்றி இப்போ பேசலை. ஆனால் கனவு என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அமைந்திருப்பது அல்ல சூசைபருக்கு கிடைத்த கனவினுடைய அடையாளம். அதை கடந்த ஒரு அனுபவம். நமக்கு கிடைக்கிற ஒரு கனவினுடைய அடையாளத்தை போல் அல்ல, அது கடந்த ஒரு அபிஷேகமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு இது கடவுளிடமிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஆழமான உணர்வுகள் உடலில் மேலிட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை. இதை அணிந்தவர் கனவுகள் வழியாக கடவுள் பேசிய உடனே செயல்பட்டார். இறை திருவுளம் இப்படியும் வெளிப்படுத்தப்படும் என்பதை அவர் என்ன செய்தார், அறிந்து வைத்திருந்தார். பாருங்க, அவர் பல காரியத்திற்கு இந்த சூசையப்பர் சாட்சியாக இருந்தார். பாருங்க, ஒருபுறம் இஸ்ரேல் மக்கள், ஒருபுறம் புற இனத்தார், ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாக கடவுள் செய்த அந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சாட்சி இந்த சூசையப்பர். இயேசுவை பாருங்க, தீவண்ண தொட்டியில் கடத்திய பெருமை லூக்கா 2:7 நம்ம பார்க்குறோம். 2:7 அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவண தொட்டியில் கிடத்தினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். அவர்கள் மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியாவுக்கு அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கல, பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவண தொட்டியில் கிடத்தினார். இப்போது மாதாவும் சூசைப்பருந்தான் அங்கே இருந்தாங்க. அப்போது மாதா படுத்திருந்திருப்பாங்க. குழந்தையை பெற்ற உடனே அவங்க ஒன்றும் வேலை பெருசாக இருந்து செய்திருக்க முடியாது. அப்போ அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் இதுதான் குழந்தைக்கு சரியான இடம் அப்படின்னு கண்டு உணர்ந்து அதை அங்கே எடுத்து வைத்தவர் யாராக இருப்பார், கண்டிப்பாக நம்முடைய பெருமைக்குரிய இந்த சூசையப்பராகத்தான் இருந்திருக்க வேண்டும். தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட காட்சியை நம்ம வந்து அதிகமாக அலசி ஆராய்கிறோம், சிந்தனை செய்கிறோம். ஆனால் யார் அந்த இடத்துல போய் கிடத்தியது? அப்போ ஆவியானவர் இதை உணர்த்துகிறார். இதோ இந்த மகன் அநேக ஜனத்திற்கு உணவாக மாறப்போகிறார். ஆத்மாவுக்கான உணவு, உடலுக்கான உணவாக அவர் மாறப்போகிறார். அவர் உண்மைக்கான உணவாக மாறப்போகிறார் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளமாகத்தான் அந்த செயல் நடந்தது. அதை ஆவியானவர் இவருக்கு தூண்ட இவர் அதை செயல்படுத்தின பெருமைக்குரிய அடையாளமாய் நமக்கு முன்பாக நிற்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, ஞானிகள் வருவதை பார்க்கிறார். 2:1-12 நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் இந்த ஞானிகளுடைய வருகையை நம்ம பார்க்குறோம். இடையர்களுடைய வருகையை பார்க்கிறோம். இடையர்கள் ஒன்றுமில்லாத ஒரு யூத இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு இனத்தை சார்ந்த ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. அதே சமயம் வேறு வேறு திசைகளில் இருந்து வந்த அந்த ராஜாக்களுக்கு இணையான அந்த ஞானிகள், அந்த ஞானிகளினுடைய வருகை, இடையர்களுடைய வருகையெல்லாம் இவர் பதிவு செய்து அவற்றுக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிற ஒரு அடையாளம் இந்த புனிதர் சூசையப்பர். பாருங்கள், இப்படி இந்த சூசையப்பருடைய விவிலியத்திலே நாம் காண கிடக்கிற அடையாளங்களை இப்படி ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது இவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் ஆழமான பங்களிப்பு. இப்படிப்பட்ட பங்களிப்பை கொடுத்து தான் அவர் என்ன செய்கிறார், நமக்கு முன்பாக ஒரு ஒளியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 5:16 சொல்லுகிறபடியாக, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இன்றைக்கு இந்த ஒளியாய் நின்று கொண்டிருக்கிற நம்மளுடைய புனித சூசையப்பரை பார்த்து அவரில் நம்ம மகிழ்ச்சி அடைகிற போது, அவரை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிற போது, நாம் ஏதோ ஒரு மனிதனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றல்ல, இதோ இங்கு வைக்கப்பட்டிருக்கிற சுருவத்தை நம்ம புகழ்கிறோம், இது சிலை வழிபாடு என்று சொல்லி நாம் நம்மையே அவதூறாக்கி கொள்வதல்ல, மாறாக உள்ளத்திலே உறைந்து கிடக்கிற, பாருங்க இந்த சுருவத்தை நம்ம புகழலை, இதே மாதிரி சுருவம் வேற ஒரு சுருவம் இருக்கும் இன்னொரு கோயிலில், அங்கே முகம் வேறையாக இருக்கிறது, அதனால் நம்ம இந்த சுருவங்களை வைத்து கொண்டு நம்ம பேசி கொண்டிருப்பதில்ல, இந்த அடையாளத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆழமான அந்த சூசேப்பர் யோசேப்பு என்கிற ஆண்டவருடைய அடியார் என்கிற அடையாளம், அதைத்தான் நம்ம உள்ளத்தில் இப்போ தாங்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே பொங்கி வருகிற உணர்வு எல்லாம் அந்த சூசேப்பர் எப்படி இந்த சூழல்களை கையாண்டிருப்பார் என்பதை சிந்திக்கிற அந்த சிந்தனையிலிருந்து எழுகிற ஒரு ஆழம். அன்புக்குரியவர்களே, இதை சிந்திக்க தெரியாதவங்கள் தான் என்ன செய்வாங்க, வரட்டான விவாதங்களுக்குள்ளே போய் அந்த சிந்தனைகளுக்குள்ளேயே போக முடியாமல், இந்த நல்ல மனிதரை கொண்டு கடவுள் எவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்தார், இவர் அந்த சூழலிலே ஒருபுறம் போராட்டம், ஒருபுறம் கலகம், ஒருபுறம் தீமையான வாழ்க்கை முறை, ஒருபுறம் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற பொறுப்பு, கடவுள் கொடுத்த சிறப்பான ஒரு காரியம், அது கடுமையான காரியம், குழந்தையை தூக்கி கொண்டு நீ அங்கே ஓட வேண்டும் எகிப்துக்கு, யாரையும் தெரியாத ஒரு நாடு, மக்கள் இல்லாத தன் மக்கள் இல்லாத ஒரு நாடு, பாருங்க சூசேப்பர் அப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காமல் பாருங்க ஒளியாய் நின்று கொண்டிருந்த ஒரு அடையாளத்தை தான் இப்பொழுது நாம் கண்முன் வைத்து யோசித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை மத்தேயு 5:16 இவருடைய ஒளி கடவுளுக்காக ஒளிர்ந்தது, இவர் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற வார்த்தையை நிறைவு செய்த அற்புதமான புனிதர், அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இப்போ இவரை பார்த்து மகிழ்கிற நாம் இன்றும் இவரை குறித்து சிந்திக்கிற போதெல்லாம் கடவுளை போற்றி புகழ்கிறோம். அப்ப கடவுளை போற்றி புகழ இதோ இந்த ஒளி நமக்கு தேவையாயிருக்கிறது என்பதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் அடுத்தவர்களுக்கு ஒளியா இருக்க வேண்டும், நான் ஒளியா இருக்கிற போது எல்லாரும் என் ஒளியின் பக்கம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். யாராவது என்னை குறை கூறிவிட்டால் நம்ம என்ன செய்கிறோம், வருத்தப்படுகிறோம். நான் இவ்வளவு நன்மை செய்தும் என்னை இப்படி பேசிவிட்டார்களே என்று நம்ம வருத்தப்படுகிறோம். அப்போ நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு சிந்தனை என்ன, நான் ஒளியாயிருப்பதை இந்த உலகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமே, இந்த புனிதர் உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தானே யோசித்திருப்பார். இதோ நான் கடவுளுக்கு முன்பாக ஒளியாயிருந்தேன், நீ எனக்கு பெரிய விழாக்களை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ எனக்காக உயிரை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நான் அந்த தெய்வத்திற்காக ஒளியாய் நின்று கொண்டிருந்தேன் என்பதை கூடவா உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தானே இந்த புனிதர் வாய் திறந்து பேசினால் கேட்பார். அதை கூட செய்ய அந்த வார்த்தையை நிறைவு செய்கிற அடையாளமாக இதோ நாம் நிற்கணும். தேவ பிள்ளைகளே, யோவான் 8:41 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசுசாமி அவர் சொன்ன வார்த்தை, உலகத்தினுடைய தந்தையர்களை போல இருக்கிறீங்கன்னாரு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் கடவுள்னா எங்களுக்கு தந்தைனா ஒரே ஒருத்தர் தான், அவர் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை. ஆனால் அவங்க சொன்னாங்களே ஒழிய அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் உலகத்தின் தந்தையர்களைப் போலவே இருந்தது. அவங்க தந்தை தாய் என்ன உலகத்தில் போராடி செஞ்சாங்களோ அதையேத்தான் மகனும் செய்தார். அதனால தான் இயேசுசாமி அவர்களை உலகத்தோடு அடையாளப்படுத்தினார். இதோ அதே ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க, இவர் வந்து கடவுளுடைய அந்த தந்தையின் தன்மையை உள்வாங்கிய அடையாளமாக, தந்தையாகிய தேவன் சொல்லிட்டாரு நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை எல்லாம் கடவுளை தந்தையாக வைத்து செயல்பட்ட ஒரு அருமையான அடையாளம். இவருடைய தந்தையை பின்பற்றி இவர் ஓடினதாக கதை சொல்லவில்லை நமக்கு. தேவ பிள்ளைகளே, உசையா புத்தகத்தில் 9:10 சொல்லுது, பாலை நிலத்தில் திராட்சை குலைகளை கண்டது போல் நான் இஸ்ரேலை கண்டுபிடித்தேன், பருவகால தொடக்கத்தின் முதல் அத்திப்பழங்களைப் போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன், அவர்களோ பாகால் பெயோருக்கு வந்து மானக்கேடானவற்றுக்கு தங்களையே தேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தின் தந்தையர்கள் உலகத்தினுடைய அடையாளங்களாயிருக்கிற அந்த அடையாளத்தை பின்பற்றி மானக்கேடான காரியத்தை செய்து நமக்கு உண்மையான கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தந்தைக்குரிய அடையாளம் விண்ணகத்திலே நம் வைத்திருக்கிற அந்த தந்தையினுடைய மகிமையை பறைசாற்றிய அடையாளங்கள் யார் யார் என்பதை நாம் பார்க்க மறுத்து நிற்கிறோம். தேவ பிள்ளைகளே, யோவான் 10:37 இயேசுசாமி சொல்கிறாரு, நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். இதோ இந்த சூசையப்பரை நம்ம இந்த இடத்துல ஒரு பெருவிழாவினுடைய அடையாளத்தில் வைத்து புகழ்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அவர் தந்தைக்குரிய செயல்களை செய்யாது போயிருந்தார். இதோ இவர் இயேசுவை தன் கருத்தில் வைத்திருந்தால் கூட இயேசு சுவாமி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவரும் செயல்படுத்தி இருந்தார். என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். இன்றைக்கு சூசையப்பரும் அதைத்தான் சொல்லுவார், என் தந்தைக்குரிய செயல்களை நான் செய்யவில்லை என்றால் என்னை நீங்கள் நம்ப வேண்டாம். அன்னைமறியாலும் அதைத்தான் சொல்லுவாங்க, என் தந்தைக்குரிய செயல்களை நான் செய்யவில்லை என்றால் என்னை நீங்கள் நம்ப வேண்டாம். இன்றைக்கி நம்ம தாய் மரியாதையை நம்புகிறோம், சூசையப்பரை நம்புகிறோம், அவர்களுடைய உடனிருப்பை நம்புகிறோம், அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிற போராடுகிற ஒரு தளத்தில் இருக்கிறாங்க, இந்த பூமியை மீண்டும் காப்பாற்ற அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தந்தைக்குரிய செயல்களை செய்திருந்தார்கள், இன்றைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பாப்பரசர் இதோ இந்த ஆண்டை யோசேப்பின் ஆண்டாக அறிவித்திருப்பது உங்களுக்கு தெரியாத விஷயமாக இருக்க முடியாது. பாத்ரிஸ் கோர்தே என்கிற ஒரு தந்தையின் இதயத்தோடு என்கிற தலைப்பிலே ஒரு திருத்தூது மடலை அவர் வெளியிட்டு அருமையான அடையாளங்களை அவர் அந்த இடத்துல காட்டியிருக்கிறார். ஒரு தந்தையின் இதயத்தோடு, இந்த வார்த்தை முற்றுப்பெறாத ஒரு வார்த்தை. இன்றைக்கு இந்த காலகட்டத்திற்கு இந்த திருத்தூது மடல் அவசியமாயிருக்கிறது. புனித சூசையப்பரை அடையாளப்படுத்துகிற இந்த ஜூபிலியினுடைய ஆழம், பாப்பரசனுடைய திருத்தூது மடல் நமக்கு இந்த சூசையப்பரினுடைய ஆழத்தை காண அழைக்கிறது. எது ஆழம்? அதைத்தான் அவர் தலைப்பிட்டு பேசுகிறார். இவர் ஒரு அருமையான தந்தையாக இருந்தார். இன்றைக்கு நாம் வீட்டில் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அல்லது நான் பங்கில் ஒரு பங்கு தந்தையாக இருக்கலாம், அருங்குடை இல்லத்தில் நான் டைரக்டராக இருக்கலாம், நீங்கள் பணி செய்கிற இடத்துல ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கலாம், உங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஊரில் நாலு பேர் மதிக்கக்கூடிய ஒரு நல்லவராக இருக்கலாம். நீ எந்த நிலையில் இருக்கிறையோ அந்த நிலையிலிருந்து யோசித்து பார். ஒரு தந்தையின் இதயத்தோடு தேவ பிள்ளைகளை, இப்போ அருங்குடை இல்லத்திற்கு நிறைய பேர் ஊழியம் செய்ய வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, சிறு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வர முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, அருங்குடைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பிள்ளைகளை எல்லாம் ஓரமாக உட்கார வச்சுட்டு அவங்க வேலைகள் செய்வாங்க. இந்த பிள்ளைகள் செல்ஃபோனில் விளையாடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டு இருப்பாங்க, நேரத்தை விரயம் செய்வாங்க. ஆனால் எனக்கு மனசு வலிக்கும். அவர்களை பார்க்கிற பொழுது இதோ ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் பராமரிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறார்களே என்று நான் வேதனைப்பட்டதுண்டு. ஒரு தந்தையின் இதயத்தோடு நாம் பார்க்கிற பொழுது, ஒரு தந்தையாக நான் இருந்தால் இதோ இந்த பிள்ளைகளை இப்படி விடுவேனா, அந்த பிள்ளைகளுக்காக நான் போராடி கொண்டே இருப்பேன், இந்த பிள்ளைகளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அவர்கள் தவறு செய்கிற பொழுது கண்டிக்கிறோம். ஒரு தந்தையின் இதயம். இதோ மக்கள் பரிதவித்து வருகிற பொழுது ஒரு தந்தையின் இதயத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். இதைத்தான் சூசையப்பரும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் இவர் அருமையான தந்தை என்று அவர் தலைப்பிட்டு பேசியிருக்கிறார். அன்பும் கனிவும் நிறைந்த தந்தை என்று எழுதியிருக்கிறார். பணிவுள்ள கீழ்ப்படிதலுள்ள தந்தை, கடவுளுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக கீழ்ப்படிய செய்த தந்தை, கடவுளுடைய திட்டத்திற்காக, உலக திட்டத்திற்காக அல்ல. அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளும் தந்தை என்று தலைப்பிட்டு பேசியிருக்கிறார். படைப்பாற்றல் மிக்க துணிவுள்ள தந்தை என்று பேசியிருக்கிறார். உழைக்கிற உழைப்பாளியான தந்தை என்று பேசியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே நிழலாக தொடரும் தந்தை. விட்டுட்டு நம்மளை போயிட்டல, இன்றைக்கும் யாரெல்லாம் சுசையப்பரே என்று கூப்பிடுகிறோமோ அவங்களுக்கு அவர் ஓடி வருகிறார். இன்றைக்கும் உலகத்தோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நிழலாக தொடர்ந்து வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டுக்கு போகிற இடத்துல எல்லாம் சூசையப்பரருடைய பக்தி முயற்சி அங்கே ஆழமாக இருக்கும். அவர்களுடைய பணி வாழ்க்கைக்கு மிகவும் ஆழமான ஒரு ஆதரவாக அவர்கள் சூசையப்பருடைய துணையை நாடி நிற்பதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் கூட இதோ இந்த யூபிலி ஆண்டில் இந்த சூசையப்பரை நாம் முன்வைத்து நீங்கள் ஓடி பாருங்கள், அல்லது உங்களுடைய ஜெபங்களை புனிதர் வழியாக நீங்கள் ஏறெடுங்க. உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கவில்லையா, அல்லது பிள்ளைகள் ஏதாவது போராட்டத்தில் குடும்ப பிரச்சனையில் இருக்கிறாங்களா, குடும்பத்தை அறிவுள்ள தந்தையாக இருந்து வழி நடத்தினவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், கேளுங்க. அவர் ஆண்டவரிடமிருந்து கண்டிப்பாய் பெற்றுத்தந்து நீ பெற்றுக்கொள்கிற பொழுது கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான புனிதர். என் தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான நாளில் புனித சூசேப்பருடைய ஆழமான ஒரு நம்பிக்கை நிறைந்த பயணம் இந்த உலகத்தில் துன்பத்தோட துயரத்தோட அவரை அழைத்து சென்றது. கடவுள் அவர் இறுதி வரை வைத்து இதோ என் பிள்ளையினுடைய மகிமையெல்லாம் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வா என்று சொல்லலை. அவரை வெகு விரைவிலேயே இயேசு சுவாமி தன் பணிகளை வெளி உலகத்துக்கு செய்கிற அந்த நாட்களிலேயே அவரை அழைத்து கொண்டார். அவருடைய முடிவு எப்படி வந்தது நமக்கு தெரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் சொல்லப்படுகிற நாம் உணர வேண்டிய ஒரு செய்தி, தன் மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மனைவியினுடைய பக்கத்தில் இருந்து, தன் மகன் இயேசு இறைமகனாக இருக்கிற இயேசுவினுடைய பக்கத்திலிருந்து தன் ஆத்துமாவை கடவுளுக்கு கொடுத்த ஒரு அருமையான நல் மரணத்திற்கு உகந்த அடையாளமாக இருக்கிறவர் நம்முடைய புனிதர். ஆகவே தான் இந்த புனிதரை உங்கள் உள்ளத்தில் நினைத்து நீங்கள் ஜெபியுங்க. அவர் கடவுளுக்கு உகந்த அடையாளமாக உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, உங்களுக்கு கற்றுத்தர முடியுமோ, அவைகளை கற்றுத்தந்து உங்களை வாழ்விப்பார். இந்த அபிஷேகத்திற்காக நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இப்பொழுது இணைந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரிரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. தருகின்றே இதய அன்பே உன
உனக்காய் இன்று அன்பு காணிக்கை தருகின்றே.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முறை திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணி புரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக நீர் தந்தருளினீரே. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீரே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்கு ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்து ஒருமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது.
தூயவ தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் மின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மக்கொப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறுமுடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, உம்முடைய திட்டத்தில் இணைந்து செயல்பட்ட அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் விழா எடுக்கும் அற்புதமான அன்பு சீடர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூட ஒப்புரவாக்கும் இபலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தினுடைய பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்பரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி முது திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மக்குகுந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் முத ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, தந்தையினுடைய மகிமைக்காகவே வாழ்ந்தவர். இதோ புனித சூசையப்பருடைய கற்றுக் கொடுத்தலில் வளர்ந்த நம் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவருடைய அன்பு உறவில் வாழ வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமீன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சூசேப்பர் ஒரு சாதாரண நிலையிலே அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்த ஒரு அருமையான அடையாளம். இறை திருவுளத்தை உள்ளத்திலே தாங்கி அந்த இறை திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு உள்ளத்தோடு தனக்கு கிடைத்த சூழலை பயன்படுத்தி கடவுளை வெற்றியடைய செய்தவர். கடவுளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே வெற்றியடைய செய்கிறார்களோ அவர்கள் இறந்தாலும் கடவுள் அவர்களை வெற்றியடைய செய்து கொண்டே இருப்பார். இதோ நீங்களும் தேன் நம்பிக்கையோடு பயணிக்க இந்த பாடலில், ஆண்டவரே எனக்கும் அதே இறை திருவுளத்தை நிறைவேற்றும் ஞானத்தையும் வல்லமையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா.
நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா.
ஆண்டவரே, உம்முடைய இறையாட்சி என்கிற அபிஷேகமான ராஜ்யத்தில் எங்களுக்கும் இடம் கொடுத்து எங்களையும் பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவிலேயே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்கிற அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களோடு பேசுபவரே, நாங்களும் அந்த இறை திட்டத்தை அறிந்து செயல்பட ஆற்றல் தாரும்.
யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. அப்ரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. அப்ரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்கிறா.
ஆண்டவரே, இதோ புனித யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் பெரிய படைபலத்தையோ மனிதர்களுடைய பலத்தையோ அவர் சம்பாதித்து வைத்தவர் அல்ல, பெரிய பொருள் ஆசீர்வாதத்திலே திளைத்து வாழ்ந்தவரும் அல்ல, தன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக பெரிய சொத்து சுகத்தை சேர்த்தவர் அல்ல. மாறாக இறைவனுடைய திருவுளத்தின்படி வாழ்ந்து இதோ குடும்பங்களுக்காக ஆசீர்வாதத்தை கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை இதோ இவர் பெயரால் கேட்டால் கடவுளே இறங்கி வரக்கூடிய அந்த இரக்கத்தை இதோ பெற்று வைத்திருக்கிறார். அவர் சேர்த்து வைத்த சொத்துக்களை நாங்களும் அப்படியே உள்வாங்கி நாங்களும் இந்த உலகத்திலே அதை அவரை போன்ற சொத்து சேர்க்கக்கூடிய, அவரை போன்ற நன்மைத்தனத்தை சேர்த்து வைக்கக்கூடிய, கடவுளுடைய இரக்கத்தை சேர்க்கக்கூடிய அபிஷேகங்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே,
மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல் எதையும்
செய்யவில்லையே. எலிசபத்தின் நற்குணங்கள் எண்ணில் இல்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா? நான் நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன்.
ஆண்டவரே
இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ புனிதர்களாக நாங்கள் எங்கள் கண்முன் வைத்து நாங்கள் பெருமைப்படுத்துகிற பிள்ளைகள் எல்லாம் இந்த பூமியிலே உமக்காய் வாழ்ந்து மடிந்தவர்கள். கோதுமை மணி மண்ணில் மடிந்து இதோ விழுந்து மடிந்தாலுடைய அது பலன் தர முடியாது என்று சொன்ன வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி ஓடி சென்றவர்கள் இதோ எங்கள் அன்பு புனிதர் புனித சூசையப்பரம். அப்படியாக தன்னை இதோ இந்த பூமியிலே உம்முடைய திருவுளத்திற்காக இதோ நிறைவாக கொடுத்து தன்னை இழந்தவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். இதோ ஆண்டவரே, ஆகவேத்தான் அவரை இன்றும் நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய திரு அவையினுடைய பாதுகாவலராக அவர் இருக்கிற பாக்கியத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இதோ இந்த யூபிலி ஆண்டிலே அவருடைய பெருமைக்குரிய அடையாளங்களை மீண்டும் சிந்திக்க எங்களுக்கு நீர் ஒரு பாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை போல நாங்களும் ஒரு அருமையான தந்தைக்குரிய மனநிலையோடு கடந்து செல்ல, பொறுப்புள்ள ஒரு தந்தைக்குரிய மனநிலையை எங்களுக்குள்ளே தாங்கி நாங்கள் நடந்து செல்ல, இதோ ஆண்டவரே, இதோ சீர்கட்டு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நாங்கள் ஒரு தந்தைக்குரிய மனநிலையை ஏற்று இந்த சமூகத்தை பண்படுத்தும் ஒரு பாக்கியவான்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை எல்லாம் நாங்கள் இதோ புனிதருடைய பாதம் வைத்து அவருடைய வழிநடத்துதலின்படி குடும்பத்தை வழிநடத்தி செல்ல ஆற்றலையும் பலத்தையும் நீரே அருளும்படியாய் செபிக்கிறோம். சீர்கட்டு நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் இதோ இந்த புனிதருடைய பரிந்துரையினாலே நிறைவை காண்பார்களாக ஆண்டவர். தாமே இதோ தீமையை வேறறுக்க இறங்கி வந்தமுடைய இரக்கம் இதோ இந்த புனிதர் வழியாக மன்றாடுகிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நீரே இதோ இந்த புனிதரை மகிமைப்படுத்த அவர் வழியாக அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக. தேவரீர் இதோ எங்களுக்காக செய்கிற எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி செலுத்தி இதோ இந்த ஜெபத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிற போது அவர் வழியாகவே நீர் இந்த புனிதரை மாற்றிப்படுத்த விழைகிறீர் என்பதை இதோ இந்த உலகம் அறிந்து கொள்ள தேவரீர் இன்னும் அருமடையாளங்களாலும் கிருபைகளாலும் ஆசீர்வாதமான எண்ணங்களாலும் எங்களை நிரப்பி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலேயே இதோ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்
ஆமென்
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இவ்விடத்திற்கு திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாத உமது துணையால் இக்குடும்பத்தை நீர் பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் மல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
புனிதரின் பேரின்பத்தில் நாமும் இணைந்து குடும்பங்களை கட்டி எழுப்ப சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.
எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதில தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதில தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னித்தாயாரின் பத்தானியல்லோ, கன்னித்தாயாரின் பத்தானியல்லோ, உன்னதமா பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமார் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடிமுனைந்த மன்னர் கோத்திரம் மாதவா, சென்னி மகுட முடிமுனைந்த மன்னர் கோத்திரம் மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
Même si l'eau coule à flot aujourd'hui dans nos robinets, elle est une ressource de plus en plus rare et son prix ne cesse d'augmenter. Pour réduire sa consommation, il suffit d'adopter quelques gestes économiques et écologiques à la maison et dans son jardin. Le premier réflexe consiste à ne pas laisser l'eau couler quand on se lave les mains, lorsque l'on se brosse les dents, lorsque l'on se rase. Avec ce simple geste, vous pouvez économiser 15 à 40 litres d'eau par jour. De même, pensez à vérifier vos robinets et surveiller les fuites. Pour ce faire, relevez les chiffres inscrits sur votre compteur d'eau juste avant d'aller vous coucher. À votre réveil, si ces chiffres ne sont pas identiques, que personne n'a utilisé l'eau dans la nuit, il faut découvrir l'origine de cette fuite. La douche est bien plus économe que le bain, sous réserve d'être raisonnable, bien sûr, car toute minute supplémentaire représente une consommation de 15 litres. Mathématiquement, la douche coûte moins cher qu'un bain. Pour vos éviers, lavabos, douches et baignoires, en choisissant une robinetterie adaptée, vous pouvez réduire votre consommation de 30 à 50% sans baisser de qualité ni de confort. Les chasses d'eau représentent 20% de la consommation d'un foyer. Pour l'optimiser, privilégiez les mécanismes à double commande ou placez une bouteille pleine dans le réservoir afin de diminuer le volume d'eau présent dans la cuve. Les machines à laver consomment bien moins d'eau que les lavages à la main. Pour être encore plus économe, privilégiez des appareils de faible classe énergétique et dotés de programmes éco et demi-charge, même s'il est toujours préférable de faire fonctionner les machines à pleine charge. Apprendre de nouveaux gestes en cuisine, comme récupérer l'eau de cuisson ou l'eau de rinçage des fruits et légumes pour arroser vos plantes, sont aussi de vraies sources d'économie. L'évaporation est source de gaspillage. La journée, l'eau de la piscine s'évapore sous l'effet du soleil. Mais le phénomène se produit aussi la nuit, lorsque la température de l'eau est plus élevée que celle de l'air. Adoptez une couverture de piscine ou un abri télescopique. Côté jardin, choisissez des plantes peu gourmandes comme le bougainvillier ou le laurier et arrosez juste ce qu'il faut. Effectuez l'arrosage de préférence le matin ou le soir lorsque les températures sont basses pour éviter l'évaporation. Pour les systèmes automatiques, privilégiez les gouttes à gouttes qui, contrairement à l'arrosage par aspersion, ne délivrent que la quantité nécessaire à vos plantes. Enfin, pour réduire vos dépenses, optez pour un collecteur d'eau de pluie. C'est simple, une cuve récupère l'eau de pluie et vous pouvez utiliser cette eau afin d'arroser votre jardin.
நம்முடைய நன்மைத்தனத்தை குட்னஸ் நம்முடைய நன்மைத்தனத்தை கடவுளுக்கு எதிரான ஆயுதமாய் பயன்படுத்துகிறோம். இந்த மூத்த மகனை போல
அன்புமிக்க இறை மக்களே, ஆண்டவரை கண்டடைந்து உங்கள் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நமது திருச்சி அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது மற்றும் நான்கு